வாங்க வணக்கம், இது மல்டிட்ரிக்ஸ் எபிசோட் 6. டைம் இஸ் அ ஜோக். இந்த எபிசோட் பார்க்கணும், உங்களுக்கு இது புரியணும்னா தயவு செஞ்சு முன்னாடி இருக்கிற 4, 5, 3 எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்படி பார்க்க முடியலன்னா என்ன தான் சொல்ல வரேன்னு மட்டும் பார்த்துட்டு 4, 5 அது பார்த்துட்டு வந்துடுங்க, இல்லைன்னா கண்டிப்பாக முடியாது. சரி, உங்களோட வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரீயாக வந்து நிம்மதியாக உட்காந்து பீஸ்ஃபுல்லாக அந்த கேட்கலாம். என்ன ஏதாவது வேலை செஞ்சுருந்தா கூட அப்படியே சைட் பை சைட் கேட்டுங்க. சரி, ஓகே, ஆரம்பிச்சிடுவோம். ஓகே, நம்ம கடைசியாக ஒரு டிமென்ஷன் பற்றி பேசியிருப்போம், பரிமாணம் பற்றி. அந்த பரிமாணத்தில் விட்டர் ஆஃபர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இந்த டைம் பேட்ரோல் கண்ட்ரோல் அந்த ஏஜென்சியில் வேலை செஞ்சுருந்துருப்பார். அவர் ஒரு மிஷினுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு ஒரு தண்ணியெலாம் காட்டில் கடலில் இறக்கி விட்டு போயிட்டாங்க. அவரும் வந்து அங்கே ஒரு கட்டமரம் மாதிரி செஞ்சுட்டு அதில் கையிலேயே துடுப்பு போட்டுக்கிட்டு ஒரு தீவு நோக்கி போயிட்டுருக்கிறாரு. அங்கே தான் ஒரு மிஷின் இருக்குதுன்னு நம்ம நல்லாயிருக்கும்னு தெரியுது. அந்த தீவுக்கு போயிட்டுருக்கும்போது என்ன ஆகுது, இவரும் பார்த்துட்டே இருக்கிறாரு, சுற்றி நிசத்தமாக இருக்குது. அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு இப்போ நம்ம போகிறோம். டிமென்ஷன் 5 டைம் பேட்ரோல் கண்ட்ரோலோட ஹெட் குவார்ட்டர்ஸ். அங்கே இருக்கிறது கேப்டன் ஹெக்டர். அவர் தான் வந்து அந்த டைம் பேட்ரோல் அந்த எல்லாத்தையுமே, அந்த டிமென்ஷன் பேட்ரோல் எல்லாத்துக்குமே அவர் தான் தலை தளபதி எல்லாமே. அவர் வந்து சோலோ ஹேண்டராக முடிவெடுப்பார். கவர்மெண்ட் இருப்பாங்க, அவங்க வந்து இவங்களோட எந்த விதமான ஒரு கான்ஃப்ளிக்ட்லும் வரமாட்டாங்க. இவங்க தனி, அவங்க தனி, ரெண்டு பேருக்கும் பாலிசிஸில் எந்த பிரச்சனையும் வராது. அந்த டைம்லைனில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அந்த ரோபோட்ஸ், அந்த எப்படி சொல்கிறது, அந்த மிஷின்ஸோட உதவி இல்லாமல் அவங்களால உயிர் வாழறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. கிட்டத்தட்ட நிறைய சைபர்க்ஸும் நிறைய மிஷின்ஸும் எக்கச்சக்கமான டெக்னாலஜியும் அந்த பூமியில் இருக்குது. இதெல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் சயின்ஸோட வளர்ச்சி. அங்கே நம்ம விக்டர் வேலை செஞ்சிட்ருக்கிற இடத்துல இருந்து பாக்கி இருக்கிற 4 டைமென்ஷனையும் இவங்களால் வாட்ச் பண்ண முடியும். 4 டைமென்ஷன்லையும் இவங்களுக்கு தேவைப்படுற ஸ்லீப்பர் செல்ஸ் இருப்பாங்க, இவங்களோட ஏஜென்ட்ஸ். அவங்களும் அந்த 4 டைமென்ஷனில் என்னென்னதுன்றத நோட் பண்ணிக்கிட்டு வருவாங்க. இங்கேருந்து இந்த 5வது டைமென்ஷன்லேருந்து எங்கே வேணால் போக முடியும், பாக்கி இருக்கிற 4 டைமென்ஷன்லேருந்து. அதே மாதிரி வேறு ஒரு டைமென்ஷன்லேருந்து இன்னொரு ஒரு டைமென்ஷனுக்கு ஒருத்தர் அனுப்பணும்னா அவங்கள இங்கேருந்து அனுப்ப முடியும். ஆனால் அதுக்கு அந்த லூப் ஹோல்ஸும் ஒத்துழைக்கணும். பக்கத்தில் ஏதாவது லூப் ஹோல் கிரியேட் ஆகிற மாதிரி இருந்தால் இவங்களால அதை ஆக்டிவேட் பண்ணி அங்கேருந்து அந்த லூப் ஹோலை வச்சு வேறு ஒரு பரிமாணத்துக்கு இவங்க அனுப்பிச்சு விட முடியும். ஆனால் அங்கே இருக்கிறவங்களும் இங்கே இழுத்துன்னு வரணும்னா அது கொஞ்சம் ஒரு ட்ரிக்கியான ஒரு விஷயமா இருக்கும். இவங்க பயங்கரமான எஃபர்ட் போட்டு இந்த பிளானெட்டுக்கு இவங்க இருக்கிற அந்த டைமென்ஷனுக்கு எடுத்துன்னு வரது ரொம்ப ஒரு ட்ரிக்கியான விஷயம்னு சொல்கிறாங்க. நம்ம கமாண்டர் கேப்டன் அவரும் வந்து ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் எப்போவுமே ரொம்ப அதிகமாக யார்கிட்டையும் பேசிக்க மாட்டார். ஆனால் அவருக்கு என்னமோ அந்த இந்த செகண்ட் டைமென்ஷன், நம்ம கண்ணாயத்தோட டைமென்ஷன் மேலே அவருக்கு ஒரு சின்ன ஒரு கண்ணு இருக்கும். எப்பவுமே அந்த டைமென்ஷனை ஒன்றும் நல்லாவே நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு ஒரு ரூமுக்கும் ஒரு ஒரு டைமென்ஷனுக்கும் ஒரு ஒரு ரூம் இருக்கும். இவர் அந்த 2வது ரூம்லேயே கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருப்பார் எப்போவுமே அந்த கண்ணாயத்தோட டைமென்ஷன் மேலே. அப்போ தான் 4th ரூமில் இருக்கிற ஒரு இன்டர்னுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம், அதோ ஒரு எனர்ஜி ரீடிங் தெரியுது. ஆனால் நம்ம கேப்டன் அது மெயினான ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து டாப் ரூம்லேருந்து பார்த்துட்டு அவர் இங்கே எதுவும் பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த இன்டர்ன் வந்து அதை கேப்டனாட்ட சொல்லலான்னு வரான். ஆனால் கேப்டன் அதை கண்டுக்கிற மாதிரி தெரியல, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அங்கே இருக்கிற நம்ம ஏஜென்சி அதை பார்த்துப்பாங்க. இல்லை சார், எனக்கு கொஞ்சம் அதிகமான ரீடிங் கிடச்சிது, டார்க் எனர்ஜியோட ரீடிங் கிடச்சிதுன்னு சொல்கிறாரு அந்த இன்டர்னாட்ட. அந்த இன்டர்ன் வந்து ஐயோ ஏதோ பிரச்சனையாக இருக்குது, கேப்டன் வந்து ஏதாவது பண்ணுற போகிற, ஏதாவது மிஸ்டேக் ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு இந்த ஏஜென்ஸ் வந்து இங்கே இருக்கிற ஏஜென்ஸுக்கோ இல்லை முக்கியமான டாப் ஏஜென்ஸுக்கு சிக்னல் அனுப்புறதுக்கு சிக்னல் ரூம் ஒன்று இருக்குது கீழே, அந்த ரூமு அவனும் ஓடுறான். இவனும் வந்து சிசிடிவியில் பார்த்துட்டாரு. அவனை உடனே பிடிக்கணும்னு சொல்லிட்டு வேறு யார் இடையாவது விட்டா ஏன் பிடிக்கணும் எதுக்கு பிடிக்கணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்ம கமாண்டர் ஏதோ ரொம்ப ஒரு குற்ற உணர்ச்சியில் என்ன பண்ணுறாரு, அந்த பையனை நானே இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு மயக்கம் வந்தான் அனஸ்தீசியாவை எடுத்துக்கின்னு அவனை துரத்தின்னு ஓடுறாரு. இவனும் குடுகுடுன்னு ஓடுறான். இவனும் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபுல்லாக இவங்க ரெண்டு பேரும் கேட்டல் மோஸ் மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. இவரும் ரோபோட்டை வச்சு பிடிச்சா ரோபோட்டை வந்து ஏன் பிடிக்கிறீங்கன்னு கேட்கும். ஸோ தட் வேறு வழி இல்லை, இவருக்கும் அந்த பூன்ஸ்லாம் அனுப்பிச்சா கூட அவங்களும் உடம்புலையும் ரோபோட்டிக் இம்ப்ளான்ஸ் இருக்கும். இவர் உடம்புல ரோபோட்டிக் இம்ப்ளான்ஸ் கிடையாது. ஸோ தட் இவரை யாருமே வந்து நோட்டீஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம கமாண்டர் வந்து அந்த இன்டர்ன் பேர் ராபி. அந்த ராபின்ற இன்டர்னை வந்து அவசர அவசரமாக தேடிட்டுருக்கிறாரு நம்ம கமாண்டர். அவனும் வந்து அந்த சிக்னல் ரூமுக்கு போயிட்டு யாருக்காவது இப்போது பக்கத்துலேயே இருக்கிற ஏதாவது ஒரு ஏஜென்ஸுக்கு வந்து சிக்னல் கொடுத்தா போயிடுவாங்க, அங்கே இருக்கிற ஏஜென்ஸை நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்டர்ன் தேடுறாரு அந்த சிக்னல் ரூமை. நம்மளோட ரிலேட்டிவ் கண்ணாயிரம் உங்களுக்கு ஞாபகம் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த டிமென்ஷனில் அவர் ஒரு பயங்கரமான ஒரு டிரெக்டிவ், பயங்கரமான அறிவாளியும் கூட. அவரை பற்றி நான் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் பேட்ஸனோட ஒரு ரூமில் இருப்பார். அவர் இந்த மாதிரி அந்த இன்ஸ்பெக்டரோட ஃபேக் ட்வின்னால் சுட்டு கொலப்பட்டிருப்பார். ஆனால் நல்ல வேலை மிஸ்டர் ஓய் அங்கே வந்து அவர் எப்படியோ காப்பாற்றிட்டு அவர் கையில் ஒரு விசிட்டிங் கார்டு ஒன்றை கொடுத்துட்டு போயிட்டாரு. மிஸ்டர் ஓய் யாருன்னு சொல்லிட்டு தெரியாமல் நம்ம கண்ணாயிரம் வந்து மண்டையை பிச்சுட்டு இருக்கும்போதும் நம்ம கண்ணாயிரம் வந்து அந்த விசிட்டிங் கார்டில் அப்படி என்ன சைஃபர் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா அது டிஃப்ரெண்ட்டான ஒரு கோடாக இருந்தது. நம்ம கண்ணாயிரம் வந்து அந்த சைஃபர், இந்த க்ளூஸ், இந்த பசில்ஸ் எல்லாத்தையும் எப்படி சால்வ் பண்ணணும் நல்லா தெரியும்ல, அது வந்து நம்ம கண்ணாயிரம் சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிடுறாரு. அது வந்து 78A53ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பராக வருது. என்னடா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான நம்பராக இருக்குதுன்னு கண்ணாயிரம் கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது, அது வந்து சாதாரண நம்பர் இல்லை சார், அது வந்து ஒரு கேஸோட ஃபைல்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிக்கிறாரு. இது எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு அவர் லாஜர் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு தந்தி ஒன்று வருது, அதில் வந்து உங்களை கொலை பண்ண ட்ரை பண்ண அந்த குற்றவாளிக்கு இன்னைக்கு மரண தண்டனை தராங்கன்னு சொல்லிட்டு வருது. அதுவும் வந்து அப்போது எடிசன் கண்டுபிடிச்ச எலக்ட்ரிக் சேர் மூலயமா அவருக்கு வந்து முதல் தடவை எக்ஸிக்யூஷன் தரப்போகிறாங்க. ஏன்னா அவர் இது வரைக்கும் எத்தனையோ கொலை பண்ணிருக்கு அவரே ஒத்துக்கினார், 30-35 கொலை. ஸோ தட் அவருக்கு வந்து எல்லார் முன்னாடியும் மரண தண்டனை தரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு பேட்ஸன் வந்து ஓகேப்பா அவ்வளோதான் அவனை கொண்டு போகிறாங்க, இல்லை அவன் வந்து வாயை திறக்கல, அவனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த எம்மை பற்றி அவன் எதுவுமே பேசலை, எம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிருந்தான் எனக்கு, அந்த மாஸ்டர் மைண்ட் எம் ஃபார் மாஸ்டர் மைண்ட் எனக்கு தெரியும் இப்போது, அவன் யாருந்தான் எனக்கு தெரிலன்னு சொல்லிட்டு நம்ம கண்ணாயிரம் யோசிக்கிறாரு. சரி இருக்கிற டைமில் போயிட்டு நம்ம அவனோட எக்ஸிபிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கேஸ் ஃபைலை முதல்ல பார்த்துருவோம்னு சொல்லிட்டு அந்த கேஸ் ஃபைல் அந்த கேஸ் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்ணாயிரம் வந்து மறந்துட்டுருக்கிறாரு. ஏன்னா அவர் மெமரி அவர் ஒரு பென்ட்ரைவ் மாதிரி யூஸ் பண்ணுறதுனால தேவைப்படாத விஷயத்த எல்லாத்தையும் டிலீட் பண்ணுவார். நம்மளோட ப்ளூ ஹெல்மோட டைமென்ஷனில் ப்ளூ ஹெல்ம் வந்து நம்ம எசகி முத்தை கடத்தின்னு வர போகிறாங்க. இப்போ வரைக்கும் இந்த டைமில் டோர் ஷோக் இன்னும் ஊருக்கு வரல, வந்து அந்த பாம்பிளாஸ்ட் எதுவுமே நடக்கலை கிட்டத்தட்ட. அந்த ஒரு டைமுக்கு நம்ம போகிறோம். நம்ம எசகி முத்தை கடத்த போகிறாங்க. அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. நாலு பேரும் வந்துட்டாங்க, நம்ம ஹெம், ஒலிவியன், ஜெஸ், ப்ளூ ஹெல்ம், நீலகண்டன், அதாவது ப்ளூ ஹெல்ம், இவங்க நாலு பேரும் வந்து இப்போ அவனை எப்படி கடத்த போகிறீங்கன்னு கேட்டதுக்கு அவன் குடிக்கிற அந்த தண்ணியில் வந்து கேஸ் மாத்திரையை கலந்து வச்சிருக்கிறேன், அவனுக்கு வயிற்று பிச்சுக்குவோம், அவனை ஏமாற்றி உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லிட்டு நம்ப வச்சு அவனை பிடிச்சின்னு போயிட்டு நம்மளோட ஆம்புலன்ஸை சேர்த்து அவனை நம்மளோட ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு கூட்டின்னு போகிறோன்னு சொல்கிறாங்க. நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, வேலை செய்யுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாம் ரெடி, வார்ட் பாய் ட்ரெஸ் மட்டும்தான் இவனெல்லாம் போய் போட்டுன்னு வரணும்னு சொல்ல, ஓகே மேட்ரு ஓவர்னு சொல்லிட்டு நம்ம ஜெஸ் வந்து அழகாக பிளான் போட்டு அவனுக்கு கலந்த மாதிரி அவன் வந்து ஐயோ எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஒருவேளை எனக்கு அந்த அப்பண்டிக்ஸோ, ஐயோ நான் சாக போகிறேன் சாக போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம எசகி முத்து மைக்லேயே கத்த, இல்லை சார் தான் ஆம்புலன்ஸ் வந்துச்சு சார்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து அவனை ஆம்புலன்ஸில் ஏற்றுன்னு போயிட்டு ஆர்டிஃபிஷியல் ஆம்புலன்ஸை அழகாக ஓட்டின்னு போயிட்டு என்ன ஹாஸ்பிட்டல் இப்படி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது நம்ம ஹெம்மு மூஞ்சி மேலேயே குத்தி அவனை மயக்கடை வச்சிடறான். அப்புறமா எழுந்து பார்த்தா இவங்க என்ன கடத்திட்டீங்களா, நீங்கள் யார், ஆப்கானிஸ்தான் சேர்ந்தவங்களா இல்லை வேறு ஏதாவது நாட்டை சேர்ந்தவங்களா, என்னையும் கடத்துறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்களை கடத்தலாம் இல்லை உங்களை சும்மா கூட்டின்னு போகிறோம். ஓ அப்படியா, நீங்களாம் கவர்மெண்ட்டோட ஆளுங்களான்னு கேட்கும்போது கண்டிப்பாக கிடையாதுன்றாங்க. ஐயையோ என் நிலம என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, ஓ காட், ஐன்ஸ்டைன், நியூட்டன் யாராவது வந்து என்ன காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு எசகி முத்து கத்த ஹெம் மரண காண்ட வர்றாரு. ஹெம் இனிமேல் ஓவராக சயின்ஸ் பேசினா சுத்தமாக பிடிக்காது, இந்த மாதிரி வாயை திறந்தனா உங்க மூஞ்சிலேயே குத்திடுவான்னு சொல்லிட்டு ஹெம் சொல்ல எசகி முத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஐயோ என்ன குடிச்சுன்னு வந்துட்டீங்க, என்கிட்ட இருந்து உண்மையெல்லாம் வரக்க வைக்க போறீங்களா, என்கிட்ட உண்மை ஊசியெல்லாம் போடாதீங்க, நான் அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஆளுன்னு சொல்ல ஹெம் பார்க்குறாரு. அப்படியே எசகி முத்து ஃபிங்கர் அந்த லிப்ஸ் வச்சு இன்னும் உட்காந்துக்கிறாரு. இந்த பக்கம் இருக்க நம்ம டோர் ஷோக்கு வந்து பயங்கரமான ஒரு சதி திட்டம் அந்த தீட்டி வச்சிருக்கான்னு தெரியுது. இந்த மொத்த உலகத்தையுமே ஆட்டி படிக்க அவன் ஒரு மாதிரியான ஆளாகவே தெரியறான், ஒரு சைக்கோபேத்திக்கான ஒரு ஆளாக இருக்கிறான். தண்ணியில் வந்து சக்கரையை கலந்து குடிக்கிறான், ஏன் அவன் இப்படி பண்ணுறானே தெரியல, நிறைய வித்தியாசமான விஷயம் பண்ணிகிட்டு இருக்கிறான். அந்த அடி 7-8 அடி ஹைட்டாக இருந்துக்கிட்டு அவ்வளோ வெயிட்டாக இருந்துக்கிட்டு ஒரு இரும்பு எடுத்து உடம்பு ஃபுல்லாக சுற்றிருக்கிறான். ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மனுஷனாக இருக்கிறான். அவன் மூஞ்சில் ஒரு பெரிய ஹெல்மெட் வந்து போட்டிருக்கிறான் பிளாக் கலரில். அவனை பிளாக் ஹெல்மெட்னு சொல்லிட்டு அவன் மென்ஷன் பண்ணலாம்னு நினைக்கிறேன் டோர் ஷோக்கை. அவன் வந்து ஏதோ பர்சனல் கிரஜ் இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம ப்ளூ ஹெல்மெட். எப்படியாவது வந்து சித்திரவதை பண்ணோன்ற ஒரு வெறி ஒன்று இருக்குது. ஒரு போர்டில் ப்ளூ ஹெல்மெட் போட்டு எழுதி வச்சு கையை காலை உடச்சி போட்டுருக்கிற மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கிறான். எங்கே போனாங்க இன்டர்ன், இவனை எங்கே தான் நான் தேடுறது, என் ஆளுங்களை யாருமே வச்சு நான் தர முடியாது, ஏன்னா அவங்க வேறு ரீசன் கேட்பானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமாண்டர் வந்து புலம்ப, நம்ம இன்டர்ன் வந்து எந்த ரூம் உள்ளே போய் யார் விஷயங்கன்னு நம்ம பற்றினே தெரில, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கமாண்டரோட கண்ட்ரோலில் இருப்பாங்க. ஸோ தட் இவங்க உடம்புல எல்லாத்துலேயுமே ஒரு ரோபோட்டிக் இம்ப்ளான்ட் ஒன்று இருக்கும். ஸோ கமாண்டர் நினச்சா இவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆனால் கண்ட்ரோல் பண்ணால் இவங்க வந்து மேலிடத்துக்கு ஏன் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் சில பல வெளியில் இருக்கிற ஏஜென்ட்ஸ் உடம்புலாம் அந்த இம்ப்ளான்ட் இருக்காது. ஸோ அதாவது அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் விஷயங்கள் கொடுத்தா அவங்க இங்கே வர வச்சா அங்கே போக வச்சா நம்ம கமாண்டரோட பிளான் பாழிடும்னு சொல்லிட்டு நம்ம ராபி நினைக்க அவர் சிக்னல் ரூம் ஓடுறாரு. சிக்னல் ரூமில் இருக்கிறவன் வந்து கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கிறான், அவங்கிட்டேருந்து அந்த காடை எடுத்துக்கிட்டு குடுகுடு கீழே ஓடி அவனோட காலை வச்சு உள்ளே போயிடான். அந்த நேரத்தில் நம்ம கமாண்டர் வந்து இவனை சுற்ற போகிறேன்னு சொல்லிட்டு வர நம்ம கமாண்டரை ஓவர்டேக் பண்ணிட்டு எப்படியோ ஸ்கேட்டிங்லாம் பண்ணி படியிலலாம் குதித்து அந்த ஸ்லைட்லலாம் தேய்ச்சிங்கன்னா நம்ம ராபி குடுகுடுன்னு வந்து அந்த ரூம்லேருந்து சிக்னல் அனுப்பணும்னு பார்க்குறான். இருக்கிறதுலே டாப் குவாலிட்டி ஏஜென்ட் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கிட்டத்தட்ட திருப்பி வந்துட்டுருக்கிறாரு இங்கே. ஸோ தட் அவர் திருப்பி ஈஸியாக அனுப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு அவன் பார்க்க போல, சரி பரவாயில்ல கை ஏதோ பட்டுதுன்னு சொல்லிட்டு அமைக்க விட்டான். அந்த அலாம் வந்து நம்ம விக்டர் ஆஃபர்ஸுக்கு போயிட்டு விழுந்துடுது. நம்ம விக்டர் ஆஃபர்ஸ் ஏற்கனவே ஒரு மிஷின் இருந்தாலும் இது பயங்கரமான மிஷின் சொல்லிட்டு அபார்ட் மிஷின் சொல்லிட்டு இவர் டைப் பண்ணி கொடுத்ததுனால சரி அந்த மிஷினை போயிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு பட்டுன்னு வந்து இங்கேருந்து அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆக அங்கே இருக்கிற லூப்போல இவங்க கனெக்ட் பண்ண இவர் வந்து வேற ஒரு டைமென்ஷனில் போயிட்டு எந்த டைமென்ஷன்னே தெரியாத அந்த டைமென்ஷனில் போயிடுறாரு. இந்த மாதிரி இந்த சைடு நடக்குது, நம்மளோட விக்டர் ஆஃபர்ஸ் வந்து ஒரு புது டைமென்ஷன் ஒன்றுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு ஏதோ ஒரு பிளாக் எனர்ஜி கூட சண்டை போட போயிருக்கிறாரு. நம்ம கமாண்டருக்கு சமகாண்டி இதெல்லாம் நடக்கூடாதுன்னு தான் பார்த்தேன், திருப்பி திருப்பி இது நடக்குதுன்ற மாதிரி அவர் போக ராபி வந்து ராபி என்னப்பா பண்ணன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ராபி சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுத்து அனுப்பிச்சி விட்டுறாரு, என் பேச கேட்காம இருந்ததுன்னு சொல்லிட்டு. ராபியை கண்டிப்பாக ஏதாவது பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் கமாண்டர். சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணாயிரம் வந்து அந்த கேஸ் ஃபைல் என்ன கேஸ் எதுவும் தொண்டையிலே நிற்குது வரமாட்டேன் இந்த பேட்ஸன் சொல்லிட்டு பேட்ஸன் வந்து காம்டவுன் படி யூ கேன் கெரிட்டுன்னு சொல்லிட்டு வந்து உடனே அதை தேடி கண்டுபிடிச்சாங்க. அந்த கேஸா இந்த கேஸ் நம்பர் எப்படி நான் வரந்தேன்னு சொல்லிட்டு நம்ம கண்ணாயிரம் காண்டாகி கன் எடுத்து தரையிலேயே சுடுறாரு. ஓகே அந்த கேஸ் என்னன்னு சொல்லிட்டு அவர் பார்க்கும்போது தான் தெரியுது இந்த ஜாக் அந்த சீரியல் கில்லரோட கேஸ் நம்பர் தான். அது எல்லாருமே அந்த சைக்கோ ஜாக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணதுனால அந்த கேஸ் நம்பர் சீக்கிரமாக மறந்து போச்சு. அந்த சைக்கோ ஜாக் நிறைய பேரை கொடூரமாக கொலை பண்ணி அந்த கிரிம்மோட வெப்பன் ஒன்று வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பெரிய குச்சி மாதிரி வச்சு அதில் ஸ்லைடில் வந்து அந்த ஏதோ ஒரு சொல்லுவாங்க அந்த வெப்பன் பேர் மறந்து போச்சு. அந்த மாதிரி ஒரு வெப்பனை வச்சு நிறைய பேரை கொடூரமாக கொலை பண்ணிடுறான். கவுண்ட் டி ராகோன்னு சொல்லிட்டு ஒரு மன்னரோட பரம்பரையை சேர்ந்தவர், அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன் அவருக்கு இந்த த்ரோனோட ராயல் ஃபேமிலியோட. அவரோட ஃப்ரெண்டு வந்து சார் ராபர்ட் சொல்லிட்டு இன்னொரு ஒரு நைட் விடுவாங்கன்னு அவர். அவரோட அப்பாவும் வந்து நைட் விடுவாங்கனால இவரும் வந்து ஒரு பெரிய பணக்காரரு, இவரும் நிறைய பேருக்கு நல்ல காரியம்லாம் பண்ணி இவருக்கும் நைட் விடு கிடச்சிருக்கு. இவங்க ரெண்டு பேரும் அந்த அரச குடும்பத்தெலாம் இந்த பெரிய பெரிய நைட்ஸ்லாம் கொடுக்குற அந்த பேலஸ்லாம் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. இந்த ராபர்ட்டுக்கு வந்து பையன் கிடையாது, ஆனால் நம்ம கவுண்ட்டுக்கு வந்து ஒரு பையன் ஒருத்தன் தான், ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க இந்த பிளாக் டெத் காரணமாக, பிளேக் வந்து. ஆனால் நம்ம ஜாக்ன்ற பையன் வந்து ஒரு மாதிரி இந்த ஷார்ட் டெம்பர்டுன்னு சொல்லிட்டு இருப்போம். அதே மாதிரி நம்ம கவுண்டோட வீட்டில் பட்லராக சொல்லிட்டு ஒருத்தர் வேலை செஞ்சிட்டு இருப்பார், பட்லர் வேலை. அவருக்கும் ஒரு பையன் வரதான் இருப்பான், அவன் பையன் பேரும் ஜாக்சன், இவன் பேர் ஜாக்கல். அந்த ஜாக்சன் வந்து ரொம்ப நல்ல பையன், இந்த ஜாக்கலுக்கு ஜாக்சனாக சுத்தவும் பிடிக்காது. ஆனால் வந்து இந்த ஜாக்சன் எல்லாருமே கொஞ்சம் தப்பாக நினச்சிப்பாங்க. என்ன ஆச்சு இந்த கொலைலாம் நடந்துட்டு இருக்கும்போது இதை ஜாக் ஜாக்னு சொல்லிட்டு அவனே ஏறி வச்சுட்டு போயிடுவான். இதை வந்து கண்ணாயிரம் கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டார் இந்த கேஸ் எப்படியோ. ஜாக்குன்றது ஏதாவது எப்படி சொல்ற, யாருமே அவங்க பேரை யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க இருந்தாலும் அங்கே விட்டு போய் இந்த க்ளூஸ் எல்லாம் வச்சு அந்த மண் அந்த ஃப்ளவர்ஸோட ஸ்மெல் இதெல்லாத்தையும் வச்சு நைட்ஸோட ஏரியாவில் இருந்தால் எவ்வளோ ஒருத்தவங்க கொலை பண்ணுறான்னு சொல்லிட்டு கண்ணாயிரம் கண்டுபிடிச்சி அங்கே போயிட்டு சல்லடை போட்டு கடைசியில் இந்த ஏரியாவுக்குள்ள தாண்டா எவ்வளோ ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம கண்ணாயிரம் கண்டுபிடிச்சாலுமே ஜாக்சனா ஜாக்கலான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்தது. அந்த டவுட்டில் ரெண்டு பேரையும் பயங்கரமாக இன்வெஸ்டிகேட் பண்ணியுமே கிட்டத்தட்ட உண்மையை வந்து கண்டுவே முடியல. ஸோ கண்ணாயிரம் ஒன்று பண்ணுறாரு, இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆனதாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஒன்றை போட்டுக்கிட்டு கிளம்புறாரு பேட்ஸனோட. நம்ம இன்ஸ்பெக்டரோடையும் மூணு பேரும் குதிரை வண்டியில் கிளம்புறாங்க. அன்னைக்கு வந்து ரெண்டு பேரும் அந்த ராபர்ட்டும் நம்ம கவுண்ட்டும் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் எப்போவுமே டீ டைம் ஒன்று தான் இருப்பாங்க, பேசிப்பாங்க, பிஸ்கெட் சாப்பிடுவாங்க, அப்படியே போவோம். ஸோ தட் அவங்க ரெண்டு பேரும் எந்த வேலையும் பண்ண போகிறது இல்லை, அதுமாதிரி ஃப்ரீயாக உட்காந்துட்டு இருக்கும். அன்றைக்கி ஒரு நாள் போயிட்டு ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு வந்துட்டு உரிமையை யோசிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் முன்னே தான் இன்னொரு ஒரு மேடர்னு ஒன்று நடந்திருக்கும். ஸோ நம்ம கண்ணாயிரம் போயிட்டு அங்கே முதல்ல எடுத்தோடனே நம்ம ராபர்ட் வந்து பாப்பாரு, நீ ஏன் வரீங்க, அரெஸ்ட் வாரண்ட்லாம் இல்லாமல் அரெஸ்ட்லாம் பண்ணக்கூடாது, அன்அஃபிஷியல் கேப்சர்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம ஜாக்கல் ஒட்டே ஒரு பெரிய ரைஃபிள் எடுத்து வந்து கண்ணாயிரத்தை ஷூட் பண்ணவே வந்துடுவோம். நம்ம கண்ணாயிரம் அப்படி ஆளாடி பரவாயில்லடா நானும் கன் எடுக்கிறேனான்னு சொல்லிட்டு கன் எடுத்து சுட்டுருவாரு. இவர் சுட்டது தரையில் தான் போடுவோம். அந்த ஜாக்கல் வந்து தாவலாமல் தனியாக வச்சிருந்த எதோ பொருளை சுட்டு அந்த வீடே பற்றிக்கும். நம்ம பேக்ஸன், நம்ம கண்ணாயிரம், நம்ம இன்ஸ்பெக்டர் மூணு பேரும் வாசலுக்கு வெளில இருந்ததுனால மூணு பேரும் அப்படியே வெளில வந்துட்டாங்க. அந்த பேலஸே பற்றிக்கிச்சு, பற்றிக்கிட்டு அதுலேருந்து நாலு பேரும் இறந்து போயிட்டுடா சொல்லிட்டு நியூஸை முடிச்சுட்டாங்க. அந்த கேஸும் முடிஞ்சு போச்சு. அந்த கேஸ் படி ஒன்று ஜாக் வந்து ஜாக்கில் வந்து கொலகாரனாக இருந்துருக்கணும், இன்னும் ஜாக்சன் கொலகாரனாக இருந்துருக்கணும். ஆனால் கண்ணாயிரம் கண்டுபிடிச்சா கண்டிப்பாக ஜாக் இருந்தாங்க. ஆனால் இந்த ராயல் கிட்டேருந்து வந்த இந்த ப்ரெஷர்னால இந்த கேஸில் வந்து திருட வந்து இறந்துட்டான், நாங்கள் சுட்டுட்டோம், அவன் பேர்லாம் எங்களுக்கு தெரில, அவன் அப்படியே தூக்கி போட்டோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேஸை முடிச்சிடறாங்க. அந்த கொலகாரன் காலின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆக்சிடென்ட் வந்தது, அதனால் அவங்க நாலு பேரும் இறந்துட்டாங்கன்னு சொல்லி முடிச்சிடறாங்க. நம்ம கண்ணாயிரத்துக்கு ஒருவேளை நாலு பேரில் யாராவது ஒருத்தர் உயிரோடு வந்து இப்போ நம்மளை பழி வாங்குறாங்களோ, ஒருவேளை அவங்கள நாலு பேர் யாராவது தான் எம்மோன்னு சொல்லிட்டு நம்ம கண்ணாயிரத்துக்கு டவுட் வருது. நம்மளோட ப்ளூ ஹெல்மெட் திருப்பி ஊருக்குள்ளே வந்துட்டுருப்பாங்க, அவரும் இல்லை நம்மளோட புது கமிஷனர் கருடனும் திருப்பி ஊருக்குள்ளே முதல் தடவையாக ஊருக்குள்ளே வந்து சார்ஜெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம டோர் ஷாப் வந்து இறங்கி எல்லாத்துக்கும் பாம் வச்சு எல்லாரையும் காலி பண்ணிவிட்டு ரத்த கிளறிட்டு ரொம்ப கொடூரமான ஒரு யம மாதிரி வெளில வருவார். வெளில வந்துட்டு அவர் திருப்பி எப்படியோ அவருக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்க எல்லா இடத்துலையுமே, அவங்களோட ஹெல்ப் மூலயமா அவர் அண்டர் கிரவுண்டுக்கு போயிடுறாரு. அண்டர் கிரவுண்டுக்கு போயிட்டு போன பாட்காஸ்ட் கேட்டுருந்தீங்க தெரிஞ்சிருக்கோம், எல்லாருக்கும் ஒரு மீடியா எல்லாத்துக்கும் உடனே அந்த ஊரில் இருக்கிற மீடியாவுக்கே வந்து ஒரு இன்விடேஷன் ஒன்று வந்திருக்கோம், என்னை பார்க்க வாங்க, யார்கிட்டையும் சொல்லாதீங்க, பை டோர் ஷோக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். இவங்களாம் வந்து ஒசமா பின்ல இன்டர்வியூ எடுத்த மாதிரி போயிட்டு அவர்கிட்டையும் எடுக்கலான்னு பார்த்தா அவர் எல்லாரையும் போட்டு அடித்து கொண்டுட்டு அவங்களோட ரத்தத்தை எல்லாத்தையும் மூஞ்சில் பூசிக்கிட்டு அவங்களோட கேமரா மைக் எல்லாத்தையும் ஆன் பண்ணிட்டு லைவ் டெலிகாஸ்டில் ஹேக் பண்ணி பேசுகிறாரு.
என்னோட பேர் டோர் ஷோக், நான் ஒரு விடுதலைவாதின்னு சொல்லலாம், நிறைய பேர் என்ன தீவிரவாதின்னு சொல்லுவாங்க. நான் இந்த ஊரை இந்த நாட்டை பிடிக்க போகிறேன். என்கிட்ட அணு ஆயுத சக்தி இருக்குது, அதை விட மோசமான இருள் சக்தி இருக்குது. என்கிட்ட தேவையில்லாத வச்சுக்காதீங்க, நான் இந்த ஊரை அழிப்பேன். இந்த ஊரில் ஏதாவது யாராவது வெளில போகணுமோ இல்லை உள்ளே வரணும்னு நினச்சா உள்ளே வரத்தை பற்றி பிரச்சனை இல்லை, வெளியில் போக முடியாது. வெளியில் போகணும்னு நினச்சா இந்த ஊரில் இருக்கிற வெடிகுண்டை அழிச்சிருவேன். அதனால் பக்கத்தில் இருக்கிற அணு சக்தி இடமும் அழியும், அதனால் ஒரு பெரிய பிரளயமே உண்டாகும். அதனால இந்த பாதி நாடே காணாமல் போகும் வாய்ப்பு இருக்கு. காத்தோட காத்தா இழிஞ்சிருவீங்க. இதெல்லாம் நான் பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். ஆனால் எனக்கு இந்த உலகம் எப்படி உருவாச்சுன்னு தெரியாது. ஆனால் அழிக்கிறவன் நானாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த ப்ளூ ஹெல்மா அவன் ஏதோ பெரிய ஹீரோன்னு வேணும் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அவனையும் அழிப்பேன். அவன் தான் அவங்க எல்லாருக்கும் ஒரு கொடூரமான ஒரு கொடூரனாக இருப்பான். இந்த மாதிரி ஒரு
இந்த மாதிரி திருச்சின்னமாக ஊருக்குள்ளே நாட்டுக்குள்ளே வந்து நம்ம டோர் ஷோக் இந்த மாதிரி பேச, நம்மளோட ப்ளூ ஹெல்ம் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்க, அவங்களும் டோர் ஷோக் என்ன தான் பண்ண போகிறான்னு யோசிக்க, யார் இவன் சொல்லிட்டு முதல்ல கண்டுபிடிக்க, நம்மளோட விக்டர் ஆஃபர்ஸ் அந்த டைமென்ஷன் என்ன பண்ணார், அவர் எங்கே போயிருக்கிறாருன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல, நம்மளோட அந்த கண்ணாயிரத்தை கொலை பண்ண ட்ரை பண்ணவனுக்கு எலக்ட்ரிக்யூட் பண்ணி சாவடிச்சிட்டாங்க, அவன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு டெத் சர்டிஃபிகேட்டும் இது பண்ணியாச்சு, அவனை புதச்சும் புதச்சாச்சு. ஆனால் நம்ம கண்ணாயிரம் இன்னும் அந்த எம் ஃபார் மாஸ்டர் மைண்டை ஒன்றும் பிடிக்கல. இதோட கண்டினியூஷனாக கண்டிப்பாக அடுத்த எபிசோடு 7வது எபிசோடு வரும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ஒரு பெரிய ஒரு அப்ளாஸ். சீக்கிரமாக முடிகிறேன்னு நினச்சிக்காதீங்க. டாடா பை பை.